சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 29, 2021. தலைப்பு: கிறிஸ்து இயேசு. கோல்டன் உரை. தீமோத்தேயு. தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிறப்பு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். மத்தேயு. இயேசு கப்பர்னகோமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். மத்தேயு. அப்பொழுது அவர் படகில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யோவான். பிறகு இயேசு கூறினார், யோவான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதெதுவோ அதையேயன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நியாயந்தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. யோவான். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். யோவான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். யோவான். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படியிருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படியில்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான். தேவன் தம்முடைய ஒரே பேறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்து என்பது உண்மையை உணர்த்துவதற்கான உண்மையான யோசனை. மனித உணர்வுடன் பேசும் மனிதர்களுக்கு கடவுளிடமிருந்து தெய்வீக செய்தி. கிறிஸ்து உருவமற்றவர், ஆன்மீக, ஆமாம், தெய்வீக உருவம் மற்றும் சாயல். புலன்களின் மாயைகளை அகற்றும் வழி, உண்மை மற்றும் வாழ்க்கை, நோயாளிகளை குணப்படுத்துதல் மற்றும் தீமைகளை வெளியேற்றுவது பாவம், நோய் மற்றும் மரணத்தை அளிக்கிறது. பால் சொல்வது போல் கடவுள் ஒருவரே. கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஒரு மத்தியஸ்தர் மனிதன் கிறிஸ்து இயேசு. இயேசு கிறிஸ்துவை நிரூபித்தார். கிறிஸ்து கடவுளின் தெய்வீக யோசனை என்பதை அவர் நிரூபித்தார். பரிசுத்த ஆவியானவர் அல்லது ஆறுதலளிப்பவர். தெய்வீக கொள்கையான அன்பை வெளிப்படுத்துதல் மற்றும் அனைத்து சத்தியத்திற்கும் வழிநடத்துதல். இயேசு ஒரு கன்னியின் மகன். கடவுளின் வார்த்தையை பேசுவதற்கும் மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கும் மனித குலத்தின் வடிவத்தில் தோன்றுவதற்கும் அவர் நியமிக்கப்பட்டார். அந்த வயதில் ஒரு மாம்ச வடிவம் வெளிப்படுத்தக்கூடிய மிக உயர்ந்த வகை தெய்வீகத்தை அவர் வெளிப்படுத்தினார். உண்மையான மற்றும் சிறந்த மனிதனுக்குள் மாம்ச உறுப்பு நுழைய முடியாது. இவ்வாறு கிறிஸ்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தற்செயல் நிகழ்வை அல்லது ஆன்மீக உடன்பாட்டை தனது உருவத்தில் விளக்குகிறார். கிறிஸ்து என்பது இயேசுவின் தெய்வீக பெயர் போன்ற ஒரு பெயர் அல்ல. இயேசு தனது தேவாலயத்தை நிறுவி கிறிஸ்துவை குணமாக்கும் ஆன்மீக அடித்தளத்தில் தனது பணியை பராமரித்தார். அவர் தனது சீடர்களுக்கு தனது மதத்தில் ஒரு தெய்வீக கொள்கை இருப்பதாக கற்றுக் கொடுத்தார். இது பிழையை வெளியேற்றி நோயாளிகளையும் பாவிகளையும் குணமாக்கும். கடவுளிடம் இருந்து தனி அறிவு, செயல் அல்லது வாழ்க்கை எதுவும் இல்லை என்று அவர் கூறினார். இது அவரை துன்புறுத்திய போதிலும் அவர் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்தி மனிதர்களை உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் காப்பாற்றினார். இயேசு தனது வார்த்தைகளை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்த செயல்களை செய்வதன் மூலம் அவர் கூறியதை ஆர்ப்பாட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தினார். அவர் கற்பித்ததை நிரூபித்தார். இது கிறிஸ்தவத்தின் அறிவியல். இயேசு நோயாளிகளை குணமாக்கும் மற்றும் பிழைகளை வெளியேற்றும் கொள்கையை தெய்வீகமாக நிரூபித்தார். எவ்வாறாயினும் அவரது மாணவர்கள் அவருடைய போதனைகளையும் அவற்றின் புகழ்பெற்ற ஆதாரங்களையும் புரிந்து கொண்டதை தவிர சிலர் அதாவது வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு, இந்த அங்கீகரிக்கப்படாத அறிவியலின் கொள்கை அனைத்து பிழை, தீமை, நோய் மற்றும் இறப்பை அளிக்கிறது. இயேசுவின் தோற்றம், தன்மை அல்லது வேலை பொதுவாக புரிந்து கொள்ளப்படவில்லை. அவரது இயற்கையின் ஒரு கூறு பகுதி கூட பொருள் உலகம் சரியாக அளவிடவில்லை. அவருடைய நீதியும் தூய்மையும் கூட மனிதர்களை தடுக்கவில்லை. அவர் ஒரு பெருந்தீனி மற்றும் தூய்மையற்றவரின் நண்பர் மற்றும் பீல்செப அவரது புரவலர். இயேசு சரியான மனிதனின் உயர்ந்த மனித கருத்து. அவர் கிறிஸ்துவிலிருந்து பிரிக்கப்பட முடியாதவராக இருந்தார். மேசியா மாம்சத்திற்கு வெளியே கடவுளின் தெய்வீக யோசனை. இது விஷயத்தின் மீது இயேசு தனது கட்டுப்பாட்டை நிரூபிக்க உதவியது. தேவதைகள் இந்த இரட்டை தோற்றத்தில் இருந்த பழைய ஞானிகளுக்கு அறிவித்தனர். மேலும் தேவதூதர்கள் அதை விசுவாசத்தின் மூலம் ஒவ்வொரு வயதிலும் பசித்த இதயத்திற்கு கிசுகிசுத்தனர். துக்கத்தின் மனிதன், பொருள் வாழ்க்கை மற்றும் நுண்ணறிவு மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய கடவுளின் வலிமையான உண்மையை நன்கு புரிந்து கொண்டார். இவை மனதை குணப்படுத்தும் அல்லது கிறிஸ்தவ அறிவியலின் இரண்டு முக்கிய புள்ளிகளாக இருந்தன. இது அவரை அன்பால் ஆயுதம் ஏந்தியது. கடவுளின் உயர்ந்த பூமிக்குரிய பிரதிநிதி, தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கும் மனித திறனை பற்றி பேசினார். தீர்க்க தரிசனமாக தனது சீடர்களிடம் கூறினார். அவர்களின் நாளுக்காக மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் பேசினார். என்னை நம்புகிறவன் நான் செய்யும் செயல்களையும் செய்வான், மற்றும் இந்த அறிகுறிகள் நம்பிக்கை கொண்டவர்களை பின்தொடரும். பண்டைய கிறிஸ்தவர்கள் குணப்படுத்துபவர்கள். கிறிஸ்தவத்தின் இந்த உறுப்பு ஏன் இழக்கப்பட்டது? ஏனென்றால் நமது மத அமைப்புகள் நம் மருத்துவ முறைகளால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிர்வகிக்கப்படுகின்றன. முதல் சிலை வழிபாடு விஷயத்தில் நம்பிக்கை இருந்தது. பள்ளிகள் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை விட போதைப் பொருட்களின் மீது நம்பிக்கை வைத்துள்ளன. பொருளை அதன் சொந்த முரண்பாட்டை அழிக்க நம்புவதன் மூலம் ஆரோக்கியமும் நல்லிணக்கமும் தியாகம் செய்யப்பட்டுள்ளன. இத்தகைய அமைப்புகள் ஆன்மீக சக்தியின் உயர்ச்சத்தில் தடையாக உள்ளன. இதன் மூலம் பொருள் உணர்வு அறிவியலின் ஊழியராக மாற்றப்படுகிறது மற்றும் மதம் கிறிஸ்துவை போன்றது. கிறிஸ்து கடவுளின் ஆன்மீக அல்லது உண்மையான யோசனையாக பழையதை போல இப்போது வருகிறார். ஏழைகளுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்கிறார். நோயாளிகளை குணப்படுத்துகிறார். தீமைகளை விரட்டுகிறார். கிறித்துவத்தின் அத்தியாவசியமான கூறுகளை மீட்டெடுக்கும் பிழையா, அதாவது அப்போஸ்தலிக்க தெய்வீக சிகிச்சை முறை. இல்லை, அது கிறிஸ்தவத்தின் விஞ்ஞானம் அதை மீட்டெடுக்கிறது. மேலும் இருளில் ஒளிரும் ஒளி இருள் புரிந்து கொள்ளாது. அவருடைய போதனையையும் முன்மாதிரியையும் பின்பற்ற யார் தயாராக இருக்கிறார்கள்? அனைவரும் சீக்கிரம் அல்லது பின்னர் தங்களை கிறிஸ்துவில் விதைக்க வேண்டும். கடவுளின் உண்மையான யோசனை. மாஸ்டர் கூறினார், என்னை தவிர வேறு யாரும் பிதாவிடம் வரமாட்டார்கள். கிறிஸ்து வாழ்க்கை, உண்மை, அன்பு, ஏனென்றால் நானே வழி என்று கிறிஸ்து கூறுகிறார். இயற்பியல் காரணத்தை இந்த அசல் மனிதன் இயேசு முதல் கடைசி வரை ஒதுக்கி வைத்தார். தெய்வீக கொள்கை அன்பு உண்மையான அனைத்தையும் உருவாக்குகிறது மற்றும் நிர்வகிக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். இயேசு அறிவியலில் ஒரு பரிபூரண மனிதனை பார்த்தார். அவர் பாவமுள்ள மனிதர் மனிதர்களுக்கு தோன்றும் இடத்தில் தோன்றினார். இந்த பரிபூரண மனிதனின் இரட்சகர் கடவுளின் சொந்த தோற்றத்தை கண்டார். மேலும் மனிதனின் இந்த சரியான பார்வை நோயாளிகளை குணமாக்கியது. இவ்வாறு கடவுளின் ராஜ்யம் அப்படியே உள்ளது, உலகளாவியது என்றும், மனிதன் தூய்மையானவன் என்றும், பரிசுத்தவான் என்றும் இயேசு கற்பித்தார். தெய்வீக அன்பு எப்போதுமே சந்தித்திருக்கிறது மற்றும் எப்போதும் ஒவ்வொரு மனித தேவையையும் பூர்த்தி செய்யும். மனித குலம் மற்றும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் தெய்வீக அன்பு எல்லா நன்மையையும் அளிக்கும் என்பதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணிற்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே இயேசு குணப்படுத்தும் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தினார் என்று கற்பனை செய்வது நன்றாக இல்லை. எங்கள் மாஸ்டர் பிசாசுகளை, தீமைகளை துரத்தி நோயாளிகளை குணமாக்கினார். அவரை பின்பற்றுபவர்களை பற்றியும் சொல்ல வேண்டும். அவர்கள் பயத்தையும் எல்லா தீமைகளையும் தங்களிலிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் வெளியேற்றி நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறார்கள். மனிதன் கடவுளால் ஆளப்படும் போதெல்லாம் மனிதன் மூலம் கடவுள் நோயாளிகளை குணமாக்குவார். ஆன்மீக யோசனையின் ஆள்மாறாட்டம் எங்கள் எஜமானரின் பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுருக்கமான வரலாற்றை கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இருக்காது. ஏனென்றால் கடவுளின் யோசனையான கிறிஸ்து இறுதியில் அனைத்து நாடுகளையும் மக்களையும் கட்டாயமாக முற்றிலும் இறுதியாக தெய்வீக அறிவியலுடன் ஆட்சி செய்வார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனித குலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.